அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் திங்கள் 4 திங்கட்கிழமை. இந்திய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் சென்னையில் தனியார் கிரிக்கெட் சம்மேளனம் நடத்தும் போட்டிகளில் கலந்து கொள்ள வந்த இலங்கை சிறார் கிரிக்கெட் அணியினர் பாதுகாப்பு கவலைகள் காரணமாக இலங்கைக்கே திரும்ப அனுப்பப்பட்டது பற்றிய தகவல்கள்.
இலங்கையின்
வடமாகாணத்தில் அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் ஜனாதிபதிக்கே இருப்பதாக இலங்கை உச்சநீதிமன்றம் கூறியிருப்பது பற்றிய செய்தி. இலங்கையில் காணாமல் போனோரின் உறவினர்கள் நடத்திய கூட்டம் ஒன்றை பௌத்த பிக்குகள் சிலர் பலவந்தமாக கலைத்தது பற்றிய செய்தி குறிப்பு.
நாங்கள் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த போது பௌத்த பிக்குகளும் அவர்கள் சார்ந்தவர்களும் இந்த கூட்டத்தை குழப்பதற்காக உள்நுழைந்து இந்த கூட்டத்தை குழப்பினார்கள். இந்த கூட்டம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், இது நடத்தக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது.
முஸ்லீம்கள் மீது தாக்குதல் நடந்த அலுத்கம பகுதியில் ராணுவ முகாம் ஒன்று நிரந்தரமாக வைக்கப்படும் என்று இலங்கை ராணுவ தளபதி அறிவித்திருப்பது பற்றிய செய்தி, பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன.
லண்டன் பிபிசி தமிழிசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன், விமல் சொக்கநாதன் ஆகியோர். நைஜீரியாவின் லேகோஸ் நகரில் லைபீரிய நாட்டு இபோலா நோயாளி ஒருவருக்கு சிகிச்சை வழங்கி வந்த மருத்துவர் ஒருவருக்கே இபோலா நோய் கண்டிருப்பதாக நைஜீரிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. நைஜீரியாவுக்கு பறந்து கொண்டிருந்த விமானத்தில் ஏறிய இந்த லைபீரியருக்கு விமானத்திலேயே சுகயீனம் ஏற்பட்டதால் விமானம் லேகோஸில் தரையிறங்கியதும் அவர் உடனடியாக நைஜீரியா மருத்துவமனை ஒன்றில் சேர்க்கப்பட்டார். சிகிச்சை பலனளிக்காமல் அவர் மருத்துவமனையிலேயே உயிர்நீத்தார். மேற்கு ஆப்பிரிக்க வட்டார நாடுகளை இம்முறை மோசமாக தாக்கியிருக்கும் இபோலா வைரஸ் லைபீரியா, சீராலியோன், கினி ஆகிய நாடுகளில் மொத்தம் 800 பேரை இதுவரை கொன்றிருக்கிறது. இபோலாவுக்கு பலியானவர்களை அடக்கம் செய்ய பொதுமக்கள் அனுமதிக்காதபடியால் சடலங்கள் அனைத்தும் தகனம் செய்யப்பட வேண்டும் என்று லைபீரிய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது.
காசாவில் மனிதாபிமான அடிப்படையில் ஏற்பட்டிருந்த 7 மணி நேர போர் நிறுத்தம் குலைந்து போனதற்கு இஸ்ரேலும் பாலஸ்தீனியர்களும் ஒருவர் மீது மற்றொருவர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேவேளை காசாவின் சில பகுதிகளில் மட்டும் ஒருதலை பட்சமான தற்காலிக மோதல் நிறுத்தத்தை இஸ்ரேல் அறிவித்துள்ளது. மோதல் நிறுத்தம் ஆரம்பித்த பிறகு காசாவின் வடபகுதியில் உள்ள ஒரு அகதி முகாம் மீது இஸ்ரேல் குண்டு தாக்குதல் நடத்தியதில் 8 வயது சிறுமி ஒருவர் கொல்லப்பட்டு 20க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளதாக பாலஸ்தீனியர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் தமது பகுதிக்குள் மேலும் பல ராக்கெட் தாக்குதல்களை ஆயுததாரிகள் மேற்கொண்டனர் என்று இஸ்ரேல் கூறுகிறது.
காசாவில் இஸ்ரேலின் நடத்தை பிரெஞ்சு அரசாங்கத்தால் மிகவும் அசாதாரணமான கடும் கண்டனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. பிரான்சின் வெளியுறவு அமைச்சர் லோரன் ஃபேபியஸ் இதனை இஸ்ரேல் ராணுவம் நடத்திய படுகொலைகள் என்று விவரித்திருக்கிறார். பிரான்சும் இஸ்ரேலும் பழைய நண்பர்கள் என்பது உண்மை. தன்னை பாதுகாக்க இஸ்ரேலுக்கு உரிமை இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் குழந்தைகளையும் பொதுமக்களையும் கொன்று குவிப்பதற்கு இஸ்ரேலுக்கு எந்தவிதமான நியாயமும் இல்லை என்று அமைச்சர் ஃபேபியஸ் சுட்டிக்காட்டினார். இந்த நெருக்கடியில் ஹமாஸ் இயக்கத்திற்கு ஒரு பங்கு இருக்கிறது. எவ்வாறாயினும் ஐநா பொதுமன்ற செயலாளர் அவர்களினால் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் குற்றவியல் சம்பவங்கள் என்று விவரிக்கப்படும் அளவுக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தப்படுவதை நியாயப்படுத்த முடியாது என்றும் பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஃபேபியஸ் தெரிவித்திருக்கிறார்.
கடந்த ஞாயிற்றுக்கிழமை சீனாவின் தென்பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உயிருடன் இருப்பவர்களை மீட்கும் நோக்கில் மீட்பு பணியினர் இடிபாடுகளுக்கு இடையே தோண்டி தேடி வருகின்றார்கள். இப்படியான நடவடிக்கையின் பொழுது யூனான் மாகாணத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் இருந்து 5 வயது சிறுவன் ஒருவர் உட்பட 32 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மற்றபடி அங்கு இடிந்து விழுந்த கட்டிடங்களிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டவரின் உடல்கள் தெருக்களில் குவிக்கப்பட்டுள்ளன. மீட்பு நடவடிக்கையில் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர், இராணுவத்தினர், தீயணைப்புத் துறையினர் ஆகியோர் ஈடுபட்டுள்ளனர். சீன பிரதமர் லீ க்ளெக்சாங் மீட்பு பணிகளை மேற்பார்வை செய்து வருகின்றார். எனினும் கடும் மழை மற்றும் நிலச்சரிவுகள் மீட்பு பணிகளை சிக்கலாக்கியுள்ளது.
விருந்தமான கம்ப்யூட்டர் விளையாட்டுகளை தாய்லாந்து இராணுவ அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. இந்த விளையாட்டுகளை விளையாடுவோரில் ஒருவர் வெப்பமண்டல நாடொன்றின் ஜனாதிபதியாக பதவியேற்க வேண்டும், அரசியல் சாசனத்தை வரைய வேண்டும், நாட்டை நிர்வகிக்க வேண்டும். ட்ரொபிகோ 5 என்று இந்த விளையாட்டின் பெயரிடப்பட்டிருக்கிறது. விளையாடுபவர் விரும்பினால் ஊடகங்களை கட்டுப்படுத்தலாம், இரும்புக்கரம் கொண்ட அடக்குமுறை ஜனாதிபதியாக நாட்டை ஆள முடியும். தாய்லாந்தின் அமைதியையும் இந்த கடன விளையாட்டு குழப்பிவிடும் என்று அஞ்சப்பட்டதால் தாய் அரசாங்கத்தின் சினிமா மற்றும் வீடியோ சென்சர் குழு இந்த விளையாட்டை தடை செய்திருக்கிறது. தாய்லாந்தில் மக்கள் அரசாங்கத்தை கடந்த மே மாதம் அதிரடி புரட்சி ஒன்றில் கவிழ்த்த தாய் இராணுவம் அன்று தொடக்கம் நாட்டின் நிர்வாகத்தை தாமே பொறுப்பேற்று நடத்தி வருகிறது.
முதலாம் உலகப் போரில் உயிரிழந்தவர்கள் நினைவாக பல நாடுகளில் தொடர்ச்சியாக அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை தொடர்பான ஒரு இந்திய குறிப்பு. தமிழக முதல்வர் ஜெயலலிதா தொடர்பான சர்ச்சைக்குரிய கட்டுரை ஒன்று இலங்கை அரசின் பாதுகாப்பு அமைச்சக இணையதளத்தில் வெளியானது குறித்த பிரச்சினை குறித்து இந்தியாவில் ஏற்பட்டிருக்கும் அரசியல் சர்ச்சையின் பின்னணியில் தமிழ்நாட்டில் தனியார் கிரிக்கெட் சம்மேளனம் ஒன்றால் நடத்தப்பட்ட சிறார் கிரிக்கெட் போட்டி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த இலங்கை கிரிக்கெட் குழு ஒன்று திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை தருகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
தமிழ்நாட்டில் தனியார் கிரிக்கெட் சம்மேளனம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்த 15 வயதுக்கு கீழ் உள்ள சிறுவர்களுக்கான கிரிக்கெட் போட்டியில் விளையாட வந்த இலங்கை இளம் கிரிக்கெட் வீரர்கள் பாதுகாப்பு கவலைகளால் மீண்டும் இலங்கைக்கே திரும்ப அனுப்பப்பட்டனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக தமிழக அரசு விடுத்த கோரிக்கையை ஏற்றுதான் அவர்கள் நாட்டுக்கு திரும்ப அனுப்பியுள்ளதாக இந்த விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாளர்கள் தெரிவித்தார்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா தொடர்ந்து எழுதி வந்த கடிதங்களை விமர்சித்து இலங்கை நாட்டு அரசாங்கத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருந்த கட்டுரை மற்றும் அவர்களது புகைப்பட சித்திரம் தொடர்பான விவகாரத்தால் சென்னை, புதுடில்லி மற்றும் பெங்களூரு போன்ற நகரங்களில் அஇஅதிமுகவினர் பெருமளவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த சூழலில் இன்று இந்திய கிரிக்கெட் சம்மேளனம் என்ற அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள இலங்கை கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் சென்னை வந்திருந்த போதே அவர்களுக்கு ஏற்பட்ட பாதுகாப்பு கவலைகளால் திரும்ப அனுப்பப்பட்டதாக தெரிகிறது. இதனால் இந்த குழுவுக்கு ஏதேனும் குறிப்பான அச்சுறுத்தல் வந்ததா என்பது குறித்து இந்த விளையாட்டுப் போட்டியின் ஒருங்கிணைப்பாளரான இந்திய கிரிக்கெட் சம்மேளனத்தின் கௌரவ செயலாளர் சையத் சாதிக் பாஷாவிடம் கேட்டேன்.
7:30 இந்த மார்னிங் ஏர்போர்ட்ல இருந்து டெக்கான் பிளாசா, அப்போ வரும்போது வழியில சம் தர்னாஸ் மாதிரி ஏதோ இருந்தது. போலீஸ் அகம்பனிங் த டீம் ப்ராபபிளி அவங்க வந்து இது மாதிரி ஏதாவது நடந்துருவாபா, அசம்பவம் ஏதாவது நடந்துரும், வந்த பிளேயர்ஸுக்கு ஏதாவது இதனால தீங்கு நேரிடும் நினைச்சு ப்ராபப்ளி இதை கொஞ்சம் ஹைப்பராகவே பண்ணிட்டாங்கன்றது தான் எங்களுடைய கருத்து சார். ஏன்னா இது எங்களுக்கு எந்த இன்டிமேஷனும் கிடையாது இந்த மாதிரி இருக்கு, இல்லைன்னா எங்களை முதலே இன்ஃபார்ம் பண்ணி இது மாதிரி வந்து நீங்க இங்க செக்யூரிட்டி ரீசன் சரி இல்லை டீமை கொண்டு வர வேணாம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராபப்ளி we would have stopped them from coming before. இது அவங்க இந்தியாவுக்குள்ள வந்த பிறகு இத மாதிரி ஒண்ணு செஞ்சது தான் எங்களுக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுத்தது.
தமிழக அரசு தரப்புல இருந்து வந்து அதிகாரப்பூர்வமா வந்து இதுக்கான ஒரு கடித போக்குவரத்தோ இல்ல வந்து ஒரு இதற்கான அறிவுரையோ கொடுக்கப்பட்டிருக்கா, இல்ல வந்து வெறும் வாய் வார்த்தையில அதாவது வந்து போலீஸ் மட்டும்தான் வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக நீங்க நாட்டுக்கு திரும்ப அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா?
இல்ல சார், அரசு எங்ககிட்ட யாருமே பேச, ஏன்னா இந்த ஃபெடரேஷனுடைய சேர்மன் வந்து ஸ்ரீ ஜே எம் ஆர்ஓ, நெக்ஸ்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ அவர்கிட்ட நான் பேசும்போது கூட இது அரசு தரப்புல எதுவும் எங்களுக்கு எந்த இது எதிர்ப்பும் இதுல இருந்து வரல. போலீஸ் தான் ப்ராபபிளி ஏதோ ரீசெண்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இருந்ததால அது அதனால அந்த பிளேயர்ஸ்க்கு ஏதாவது தீங்கு நேரிடுமோன்ட்டு அந்த அச்சத்தால தான் ப்ராபபிளி அவங்க பிளேயர்ஸ் திரும்பி அனுப்பணும்ன்றத சொல்லியிருக்காங்க
என்றார் இந்திய கிரிக்கெட் சம்மேளனத்தின் கௌரவ செயலாளர் சையத் சாதிக் பாஷா. இதனிடையே ஜெயலலிதா குறித்து இலங்கை பாதுகாப்பு அமைச்சகத்தின் இணையதளத்தில் வெளியான கட்டுரை தொடர்பான விவகாரத்தால் நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் இன்று திங்கட்கிழமை காலை முதல் அமளி நிலவியதும் குறிப்பிடத்தக்கது. அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று காலை முதல் 2 அவைகளிலும் இந்த விவகாரம் தொடர்பான சர்ச்சையை எழுப்பினார்கள். மத்திய அரசாங்கம் இந்த விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியும் இதுவரை இலங்கை அரசுக்கு எதிராக மத்திய அரசு கடுமையான கண்டனம் வெளியிடாததை கண்டித்தும் அவர்கள் கூச்சலிட்டனர். மேலும் அந்த சமயத்தில் இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு எதிரான கோஷங்களும் எழுப்பப்பட்டதை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் 2 அவைகளும் இன்று காலை 2 முறை ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கைய நாயுடு கூறும்போது ராஜ்ய உறவுகள் தொடர்பான விவகாரங்களில் முறையான வழிமுறைகள் பின்பற்றப்படும் என்றும் இருந்தபோதும் இந்த விவகாரத்தில் கண்டனம் தெரிவிப்பதில் அரசுக்கு எந்தவித தயக்கமும் கிடையாது என்றும் விளக்கம் அளித்தார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அளித்த பதிலில் இந்த விவகாரம் தொடர்பாக இந்தியாவுக்கான இலங்கை நாட்டு தூதரிடம் நேரில் விளக்கம் கேட்கப்படும் என்று உறுதியளித்தார். இதே விவகாரம் தொடர்பாக இலங்கை அரசுக்கு கண்டனம் வெளியிட்டு சென்னையில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் இன்று காலை முதல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழ் திரைப்படத்துறையினர் ஏராளமானோர் பங்கேற்றுள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தியுள்ளனர்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வடமாகாணத்தில் பிரதம செயலாளர் மாகாண முதல்வர் மோதல் பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்புடன் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
வடமாகாண தலைமை செயலாளரை நீக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளதாக தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் முதலமைச்சர் மற்றும் தலைமை செயலாளர் ஆகியோர் ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டுமென்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வடமாகாண முதலமைச்சர் தன் மீது சட்டவிரோதமான உத்தரவுகளை பிறப்பிப்பதாகவும் தன்னை பதவி நீக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டி அந்த மாகாணத்தின் தலைமை செயலாளர் விஜயலட்சுமி ரமேஷ் தாக்கல் செய்த மனுவின் தீர்ப்பை வழங்கிய போதே தலைமை நீதிபதி இந்த உத்தரவுகளை பிறப்பித்ததாக மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனோரி ஜினதாச தெரிவித்தார். இதற்கு முன்பு நீதிமன்றத்துக்கு அறிவித்தல் ஒன்றை சமர்ப்பித்த வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் மாகாண தலைமை செயலாளர் தான் பிறப்பிக்கும் சட்டப்பூர்வமான உத்தரவுகளுக்கு மதிப்பளித்து மாகாண நிர்வாகத்தை சீர்குலைக்காத வகையில் செயற்படுவதானால் இந்த மனுவை சுமூகமான முறையில் முடிவுக்கு கொண்டுவர தயார் என அறிவித்திருந்தார். முதலமைச்சரின் இந்த அறிவித்தலை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எம் ஏ சுமந்திரன் மாகாண நிர்வாகத்தை குழப்பாத வகையில் செயற்படுமாறு தலைமை செயலாளருக்கு உத்தரவிடப்பட்டதாகவும் தெரிவித்தார்.
இந்த வழக்கிலே பிரதான செயலாளர் முறையிட்ட வண்ணமாக அவருடைய அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டதா அல்லது இனியும் மீறப்பட வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி குறித்து உத்தரவொன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று தீர்மானித்து அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இதிலே மாகாண உத்தியோகத்தர்களும் மத்திய உத்தியோகத்தர்களும் மாகாண அமைச்சினுடைய இயக்கம் சம்பந்தமாக இயங்குவது சம்பந்தமாக ஒத்துழைப்போடு செயற்பட வேண்டிய அவசியத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்.
இதன்படி வழக்கு விசாரணை நிறுத்தப்படுவதாகவும் நீதிபதிகள் அறிவித்தனர்.
கொழும்பிலிருந்து கே சுதயகுமார். இலங்கையின் கொழும்பில் காணாமல் போனோர் பிரச்சினை குறித்து விவாதிக்க அவர்களின் உறவினர்கள் நடத்திய கூட்டம் ஒன்று பௌத்த பிக்குகள் சிலரால் பலவந்தமாக கலைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியுடன் கொழும்பிலிருந்து மீண்டும் உதயகுமார்.
வடபகுதியில் காணாமல் போனோரின் உறவினர்கள் இன்று கொழும்பில் நடத்திய கூட்டமொன்றுக்குள் பலவந்தமாக நுழைந்த பௌத்த பிக்குகள் விடுத்த அச்சுறுத்தல்கள் காரணமாக அந்த கூட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது. இன்று மாலை கொழும்பு மருதானை பகுதியில் அமைந்துள்ள கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றில் இந்த கூட்டம் நடைபெற்றதாக அதனை ஒழுங்கு செய்த அமைப்பாளர்களின் ஒருவரான வணக்கத்துக்குரிய பிதா என் சத்யவேல் பிபிசியிடம் தெரிவித்தார். பலவந்தமாக நுழைந்த பிக்குகள் வெளிநாட்டு சக்திகளுடன் சேர்ந்து நாட்டுக்கு எதிராக சதி முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் என அச்சுறுத்தியதாகவும் வணக்கத்துக்குரிய பிதா சத்யவேல் தெரிவித்தார்.
காணாமல் போனரை தேடி அறியும் குடும்பங்களுடைய கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு வடக்கிலிருந்து தாய்மாரும் காணாமல் போன குடும்பத்தாரிய உறுப்பினர்களும் வந்திருந்தார்கள். நாங்கள் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த போது பௌத்த பிக்குகளும் அவர்கள் சார்ந்தவர்களும் இந்த கூட்டத்தை குழப்புவதற்காக உள்நுழைந்து இந்த கூட்டத்தை குழப்பினார்கள். இந்த கூட்டம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், இது நடத்தக்கூடாது என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது. நாங்கள் அவர்கிட்ட கேட்டது, நீங்கள் யார், இதை தடுத்து நிறுத்துவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை என்ன என்று கேட்டுக்கொண்டது போதே போலீசார் உள்ளே நுழைந்தனர். போலீசாரும் கூறினார்கள், 119 எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது, அதற்கேற்ப நாங்கள் வந்திருக்கோம்.
இந்த கூட்டத்தின் போது சட்ட விரோதமான செயல்கள் எதுவும் கூடியிருந்தோர்களினால் மேற்கொள்ளப்படவில்லை என்று தெரிவித்த அவர் பிக்குகளின் நடவடிக்கைகளை தடுப்பதற்கு போலீசார் போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார்.
போலீசார் வந்து அவர்களுடைய நடவடிக்கை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்கள் கூறியது இந்த கூட்டத்தை நிறுத்தும்படிதான் அவர்கள் கூறினார்கள். இந்த கூட்டத்தை நிறுத்துவதற்கு எந்த விதமான அதிகாரம் போலீசாருக்கும் கிடையாது, அதே போன்று பௌத்த பிக்குகளும் கிடையாது என்ற போதும் இந்த போலீசார் அவர்கள் சார்பாகவே செயல்பட்டார்கள் என்பதுதான் இவருடைய கருத்தாக இருக்கின்றது.
இந்த அச்சுறுத்தல் சம்பந்தமாக விசாரணையொன்றை மேற்கொள்ளுமாறு போலீசாரிடம் புகார் ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார். வவுனியா மாவட்ட வளர்ச்சி மன்ற கவுன்சில் கூட்டத்தில் முதல் முறையாக வடமாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் கலந்து கொண்டிருக்கிறார். இதுகுறித்து பிபிசியின் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் குறிப்பு.
வவுனியாவில் இன்று நடைபெற்ற மாவட்டத்தின் வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதன் இணைத்தலைவர்களில் ஒருவராகிய வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் முதன்முறையாக கலந்து கொண்டார். குழுவின் மற்ற இணைத்தலைவராகிய அமைச்சர் ரிசாட் பதியுதீனுடன் இணைந்து அவர் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார்.
எல்லா மாகாணங்களையும் ஒரே வாராக நடத்துவோம் என்று அரசாங்கம் கூறுவது கேலிக்கிடமாக அமைகின்றது. வடகிழக்கு மக்களின் விடுவிற்காகத்தான் 13வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதனை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த போய் எமக்கு தந்து உதவப்போன சமச்சீர்மையற்ற அதிகார பகிர்வானது கவனத்திற்கு எடுக்கப்படாமல் போயுள்ளது. தற்பொழுது மத்திய அரசாங்கத்தின் கீழ் சகல அதிகாரங்களையும் உள்ளிழுக்கவே நடவடிக்கைகள் மத்திய அரசாங்கத்தால் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதற்கு திவிநகும சட்டம் ஒரு உதாரணம். மாகாண சபைகளின் சுதந்திரத்திலும் அதிகாரங்களிலும் கை வைப்பதாகவே மேற்படி சட்டம் அமைந்துள்ளது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு செயல்பாட்டை இவ்வாறான எண்ணத்தின் பிரதிபலிப்பாகவே நாங்கள் காண்கின்றோம். இவ்வாறெல்லாம் நடப்பதை அவதானித்துத்தான் மாகாண ஒருங்கிணைப்பு கூட்டங்களில் நாங்கள் முன்னர் பங்கு பெற்றாது இருந்து வந்தோம். எனினும் எமது மக்களின் ஆக்ஞையை நாம் புறக்கணிக்க கூடாது. இதனால் எமது முடிவை மாற்றி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் பங்கு பெற்ற முன்வந்துள்ளோம். மக்களுக்கு நன்மை பயக்கும் விதத்தில் அரசாங்கம் நடந்து கொண்டால் அவற்றிற்கு உறுதுணையாக இயங்கவும் நாங்கள் பின்னிக்க மாட்டோம். எமது மக்களின் விமோசனமே எமக்கு முக்கியம்
என அங்கு உரையாற்றிய முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் கூறினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் உட்பட வன்னி மாவட்டத்தின் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண சபையின் 4 அமைச்சர்கள், வவுனியா மாவட்ட மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபைகளின் தலைவர்கள், உறுப்பினர்கள், வவுனியா அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், திணைக்களங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தனர். அமைச்சர் ரிசாட் பதியுதீன் அவர்களும் இங்கு உரை நிகழ்த்தினார்.
கடந்த 4 வருட காலத்துக்குள் பாரிய அபிவிருத்தியை நாங்கள் இந்த மாவட்டத்திலே செய்திருக்கிறோம். கடந்த வருடம் மாத்திரம் 7,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு 5,000 மில்லியன் ரூபாய் இந்த மாவட்டத்திலே செலவழிக்கப்பட்டதாக, அதே போல இந்த மாவட்டத்திலே தண்ணீர் பிரச்சினைக்காக நான் நினைக்கின்றேன் 5,000 மில்லியனுக்கு மேலதிகமான தொகை ஒதுக்கப்பட்டு அந்த திட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 30 வருட யுத்தத்துக்கு பிறகு தமிழ் பேசும் மக்களுடைய நலனை மையமாக வைத்து போட்டியிட்டு அமைச்சர் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் தலைமையிலே அதிகபட்ச ஆணையை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த மக்கள் ஆணையை நாங்கள் மதிக்கிறோம். அந்த மக்கள் வழங்கிய ஆணைக்குரிய கௌரவத்தை நாங்கள் வழங்குகின்றோம். அதே போல இந்த நாட்டிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்திற்காக இந்த நாட்டிலே வாழ்கின்ற சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையான ஆதரவை வழங்கி அவரை ஜனாதிபதியாக நியமித்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் அந்த மக்களுடைய ஆணையையும் நாங்கள் மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்
என்றார் அமைச்சர் ரிசாட் பதியுதீன் அவர்கள். பல்வேறு விடயங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்டது. சில முடிவுகளும் எடுக்கப்பட்டிருந்தன. முன்னர் இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்திருந்து தாயகம் திரும்பிய இடம்பெயர்ந்த மக்களுக்காக நலன்புரி நிலையமாக விளங்கி வந்த சிதம்பரம்புரம் பகுதியில் 20 வருடங்களாக குடியிருக்கின்ற 187 குடும்பங்களையும் அதே இடத்தில் காணிகள் வழங்கி குடியேற்றுவது என்று இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று முன்னாள் நலன்புரி நிலையமாக பூந்தோட்டத்தில் செயற்பட்டு வந்த இடத்தில் வசித்து வரும் 104 குடும்பங்களையும் நெடுங்கேணி பிரதேசத்தில் அரசகாணிகளில் குடியேற்றுவது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இலங்கையின் தெற்கே முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரம் நடந்த அளுத்கம பிரதேசத்தில் ராணுவ முகாம் ஒன்று அமைக்கப்படும் என்று இலங்கையின் ராணுவ தளபதி அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து கொழும்பிலிருந்து கே.எஸ். உதயகுமார்.
அண்மையில் மோதல்கள் ஏற்பட்ட அளுத்கம பகுதியில் ராணுவ முகாம் ஒன்றை அமைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை ராணுவ தளபதி தயா ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
விசால வசியம் அப்படி இல்லையும் கருளத்தினோ.
ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்துள்ள ராணுவ தளபதி நாட்டின் சகல மாவட்டங்களிலும் பிரதான ராணுவ முகாம் ஒன்றை அமைக்கும் திட்டமொன்றை அரசாங்கம் அமல்படுத்தி வருவதாக கூறினார். இதற்கமைய களுத்துறை மாவட்டத்துக்கான ராணுவ முகாமை அளுத்கம பகுதியில் அமைப்பது குறித்து தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ராணுவ தளபதி, இவ்வாறான ராணுவ முகாம் ஒன்றை ஸ்தாபிக்குமாறு அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தலைவர்கள் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த ராணுவ முகாமை அமைப்பதற்கு தேவையான காணியொன்றை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இராணுவ தளபதி மேலும் தெரிவித்தார். இதேவேளை அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தை எதிர்ப்பதாக தெரிவித்த மத்திய மாகாண சபை உறுப்பினர் அசாத் சாலி, சகல துறைகளையும் இராணுவமயப்படுத்தும் அரசாங்கத்தின் திட்டத்தின் ஒரு அம்சமே இது என்று தெரிவித்தார்.
முழு இலங்கை பூரா இராணுவமயப்படுத்தப்படுது. இப்ப நாங்க கவர்னர் மார் வந்து எல்எல்ஆர்சியில இல்லையா, கவர்னர் வந்து நாங்க ஆமியால போடுவோம், நாங்க அம்பாசிடர்ஸ் மார் எல்லாத்தையும் ஆமியால போடுவோம் இல்லி, ஸ்கூல் பிரின்சிபல் மார் எல்லாத்தையும் ஆமி கமாண்டர் எப்படின்னு நாங்க சொல்லி. ஆனா இது போற நிலைமையே சரியில்லை. இலங்கையை பூரா புல்லாவே ஆமியை கொண்டு போட்டு நிறைச்சி இந்த நவம்பர்ல நடக்கிற ஜனாதிபதி தேர்தலில் தோத்ததோட ஆமியால டேக் ஓவர் பண்ற லெவலுக்கு தான் இது பண்ணி கொடு போறாங்க. இது நல்லா விளங்குது. அழுத்தமையிலே கேம்ப் போடுறேன்னு சொன்னா
இந்த நடவடிக்கைகளை தோக்கடிப்பதற்கு சகல இன மக்களும் பேதங்களை மறந்து முன்வர வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார்.
கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார். நேர்களே, முதலாம் உலகப் போரில் பிரிட்டன் நுழைந்து இன்றுடன் சரியாக 100 ஆண்டுகள் ஆகின்றன என்ற செய்தியை செய்தி அறிக்கையில் தலைப்பாக கேட்டோம். அது குறித்த விரிவான செய்தியை தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
முதலாம் உலகப் போரில் பிரிட்டன் நுழைந்து இன்றுடன் சரியாக 100 ஆண்டுகள் ஆகின்றன. பெல்ஜியத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கில் ஜெர்மனி தாக்குதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்ததை அடுத்து பிரிட்டன் இந்த போரில் நுழைந்தது. பிரிட்டனில் எலிசபெத் அரசியின் பேரர் இளவரசர் ஹாரி தென்பகுதி கடற்கரை நகரான ஃபோக்ஸ்டோனில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் பங்கு பெற்றார். அங்கிருந்துதான் அந்த போரின் மேற்கத்திய முன்னணியில் பணியாற்ற லட்சக்கணக்கானவர்கள் சென்று திரும்பினர். முன்னதாக பெல்ஜியத்தின் லீஷ் நகரில் தமது நாட்டின் மீதான ஜெர்மனிய படையெடுப்பை தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் நினைவாக நடைபெற்ற ஒரு அஞ்சலி கூட்டத்தில் சுமார் 50 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கு பெற்றார்கள். இதையடுத்து ஜெர்மன் மற்றும் பிரிட்டிஷ் படைகளுக்கு இடையே யுத்தம் நடைபெற்ற இடமான மோன்ஸ் நகருக்கு அருகிலுள்ள ஒரு இராணுவ கல்லறையில் மேலும் பலர் அஞ்சலிகளை செலுத்துகின்றனர். பிரிட்டனிலும் அவ்வகையான அஞ்சலி நிகழ்வுகள் லண்டன் மற்றும் கிளாஸ்கோ தேவாலயங்களில் நடைபெறுகின்றன.
முதலாம் உலகப் போர் குறித்த ஒரு செய்தி குறிப்பை தந்தவர் சிவராமகிருஷ்ணன். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கில் நேற்று முடிவடைந்த கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய இலங்கை அணிகளின் செயல்பாடு எப்படி இருந்தது என்பது பற்றிய ஒரு ஆய்வு இடம்பெறுகிறது. நேற்று முடிவடைந்த கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் 58 தங்கப்பதக்கங்களுடன் இங்கிலாந்து முதலிடம் பெற்றுள்ளது. இந்தியா 15 தங்கப்பதக்கங்களுடன் 5வது இடத்தை பெற்றுள்ளது. ஒரே ஒரு வெள்ளிப்பதக்கம் மட்டுமே வென்ற இலங்கை அணி 29வது இடத்தில் உள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு இந்தியாவின் புதுடில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 38 தங்கப்பதக்கம் உட்பட 101 பதக்கங்களை பெற்று 2வது இடத்தில் இருந்தது. இந்நிலையில் இம்முறை இந்தியாவின் செயல்பாடு எப்படி இருந்தது என்று தெற்காசியாவின் மிகவும் வேகமான மனிதர் என்று சுமார் 10 ஆண்டுகள் அறியப்பட்டிருந்தவரும் முன்னாள் ஒலிம்பியனுமான டாக்டர் ஆர் நடராஜன் அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
ஒரு சில போட்டிகளில் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் நிறைய போட்டிகளில் சந்தோஷமா இருந்துச்சு. வெற்றி வாய்ப்பை தேடி கொடுத்துருக்காங்க. குறிப்பா தமிழ்நாடு சேர்ந்த வெயிட் லிப்டர் சதீஷ்குமார் ரொம்ப அருமையா அற்புதமா கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி ஸ்குவாஷ் கோல்டு மெடல் வின் பண்ணாங்க ஜோஸ் சென்னாட்டாவும் தீபிகா பாலிகனும். அதுக்கு மேல நம்ம ஷூட்டர்ஸ் ரெசிலர்ஸ் வெயிட் லிப்டிங் ரொம்ப அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. படகுலத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. பொதுவா ஏசியன் கேம்ஸ் ஸ்டாண்டர்டை விட காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். லெவல் ஆஃப் காம்படிஷன் ரொம்ப ஹையா இருந்துச்சு. அதனால படகுலத்துல வந்து ரொம்ப கடுமையா போட்டி இருந்ததுனால அதுல கொஞ்சம் ஏமாற்றம் கொடுத்துச்சு நம்மளுக்கு.
கடந்த காமன்வெல்த் போட்டிகள்ல வந்து தடகளத்துல இந்தியா கூடுதலான தங்கப்பதக்கங்கள் பெற்றிருந்தாங்களே, அப்ப ஏன் இப்ப கிளாஸ்கோல பெற முடியல அப்படிங்கிற கேள்வி எழுதலையா?
அதுக்கு 2 காரணங்களை நம்ம யோசிக்க முடியும். டெல்லியில நடந்தது வந்து நம்ம தாய்நாட்டுல நடந்ததுனால அது ஒரு பெரிய தெம்பு அளித்தது. அதே மாதிரி டெல்லிக்கு வந்தப்ப மத்த நாடுகள்ல இருந்து அந்த அணிகளுடைய 2வது டீமை தான் அனுப்பிச்சிருந்தாங்க, முதல் டீம் அனுப்பல. அது ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். கிளாஸ்கோல நடக்கிறதுல வந்து எல்லா அணியையும் அவங்களுடைய முதல் டீம் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு பெரிய வித்தியாசம் வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய போட்டியை கொடுத்துச்சு.
குறிப்பா மகளிருக்கான 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வந்து இந்தியன் டீம் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஃபைனல்ஸுக்கு வந்து குவாலிஃபையிங் பெஸ்ட்டில் உள் வந்தாலும் கடைசியில் ஃபைனலில் வந்து அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனது வந்து பெரிய ஏமாற்றம் இல்லையா?
அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஆனா யாரும் எதிர்பார்க்கறது நல்லா பயிற்சி செஞ்சிருக்கணும், அந்த ஒரு நர்வஸ்னஸ் இல்லாம பண்ணிருந்தாங்கன்னா அந்த பேட் அந்த ரிலே குச்சிய வந்து கை நடுவ விட்டுருக்க மாட்டாங்க. அதனாலதான் டிஸ்குவாலிஃபை ஆனாங்க. ஏன்னா பெஸ்ட் லூசர்ஸ்ல தான் குவாலிஃபைங்க பைனல்ஸுக்கு வந்தாங்க உள்ள. அதுல ஒரு வாய்ப்பு பிராட் பட் வாய்ப்பு இருந்துருக்குன்னா
விளையாட்டு போட்டிகள்ல இப்ப தடகள போட்டிகள் நடந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலான நாட்கள் மழை பெய்து கொண்டிருந்தது. இப்ப உங்களுடைய அனுபவத்தை வைத்து சொல்லுங்க, இப்படியான கடுமையான மழை இருந்தா அது வீரர்களுடைய அந்த திறமையை பாதிக்குமா?
நிச்சயமா அந்த வீரர்களுடைய திறமை பாதிக்கிறதுக்கு ரெண்டு காரணம் உண்டு. நம்ம உடம்புடைய தட்ப வெப்ப நிலை வந்து மாற்றம் அடையும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த சிந்தட்டிக் ட்ராக் ரப்பர் ட்ராக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ட்ராக் ஹார்ட் ஆயிருச்சுன்னா நம்மளுடைய மசில் வந்து கூடிய சீக்கிரம், இப்ப ஒரு நிமிஷத்துல டயர்ட் ஆகக்கூடிய மசில், டைட் ஆகக்கூடிய மசில், கனமாகக்கூடிய மசில் வந்து 30 செகண்ட்ல கனமாயிரும், டைட் ஆயிரும். ஸோ அதனால ஓடுறதுக்கு கஷ்டமாயிரும், பர்ஃபார்ம் பண்றதுக்கு கஷ்டமாயிரும், பாடியை வார்மிங் அப் கண்டிஷன்லயே சூடாகவே வச்சிருக்கிறது கஷ்டமா இருக்கும். இது வந்து நம்ம இந்திய நாட்டு வீரர்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா? குறிப்பா அந்த நாட்டிலே இருந்து பயிற்சி பெறவங்களுக்கு அது அட்வான்டேஜா இருக்கும்.
இந்தியாவைச் சேர்ந்த முன்னாள் ஒலிம்பியன் டாக்டர் ஆர் நடராஜன், இந்தியாவின் நிலை இப்படி என்றால் இலங்கையின் செயல்பாடு எப்படி இருந்தது என்று அதன் தேசிய ஒலிம்பிக் சம்மேளனத்தின் தலைவர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
நோ ஒன் கேன் பி ஹாப்பி அபவுட் தி ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ஸ்ரீலங்கன் கண்டிஞ்சன்ட் அட் தி காமன்வெல்த் கேம்ஸ் இன் கிளாஸ்கோ.
கிளாஸ்கோவில் நடைபெற்ற இந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கை அணியின் செயல்பாட்டை பொறுத்தவரை யாருமே மகிழ்ச்சி அடைய முடியாது. மேலும் கடந்த 2 தசாப்தங்களாக இலங்கை அணி வீரர்களின் செயற்திறன் படிப்படியாக குறைந்து இன்று மிகவும் கவலைக்கிடமான நிலையிலே இருக்கிறது என்பது வேதனையான வருந்தத்தக்க விஷயமாயிருக்கிறது. எங்கள் அணியின் செயற்பாடு திருப்திகரமாக இல்லை என்பதை இலங்கை தேசிய ஒலிம்பிக் சம்மேளனத்தின் தலைவர் என்ற விதத்தில் நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும்
என்று கூறிய அவரிடம், இலங்கை அணியின் செயல்பாடு திருப்தி இல்லை என்று கூறுவதற்கு அப்பாற்பட்டு இப்படியான மோசமான தோல்விகளுக்கு யார் பொறுப்பேற்பது என்று கேட்கப்பட்டது.
When ever the performance of athletes in Sri Lanka coming down, then the finger will be pointed at the NOC. It has happened always for the last 20 years.
இலங்கை அணி வீரர்களின் செயல்பாடு மோசமாக இருக்கும்போது அதற்கு யார் காரணம் என்ற கேள்வி வந்தால், முதலாவதாக தேசிய ஒலிம்பிக் சம்மேளனத்தை நோக்கித்தான் விலகல்கள் நீட்டப்படுகின்றன. ஆனால் உண்மையான நிலைமை அது அல்ல. இப்படியான பின்னடைவுக்கு 4 அமைப்புகள் சம அளவில் பொறுப்பானவை. அவை விளையாட்டுத்துறை அமைச்சகம், அதை சார்ந்த துறை, ஒலிம்பிக் சம்மேளனம் மற்றும் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் பொறுப்பான தேசிய சங்கங்கள். நாட்டிலே விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கு கடந்த 2 தசாப்தங்களில் 4-5 முறைகளுக்கு மேல் எங்களுடைய ஆலோசனைகள், பிரேரணைகள் ஆகியவற்றை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். எங்கள் நாட்டிலே பிரச்சனை என்னவென்றால், ஒலிம்பிக் காமன்வெல்த் போட்டிகள், ஆசிய போட்டிகள் ஆகியன நடக்கும்போது அதற்கு 6 மாதங்களுக்கு முன்னர் தான் விளையாட்டு அமைச்சு இந்த சங்கங்களுக்கு பெருமளவில் பணத்தை வழங்குகிறது. போதுமான வழிகாட்டல்கள், பயிற்சி முறைகள், ஆலோசனைகள், கண்காணிப்புகள் எதுவுமே இல்லாமல் இந்த பணம் வழங்கப்படுகிறது. ஆனால் நாங்கள் சொல்வதெல்லாம், சின்ன வயதிலேயே வீரர்களை அடையாளம் கண்டு குறைந்தது 4 வருட காலமாவது பயிற்சி வழங்கினால் மட்டும்தான் சர்வதேச அளவில் வெற்றி என்பது சாத்தியம். ஆனால் எங்களுடைய கருத்துக்களை கேட்பார் யாருமே இல்லை.
இலங்கை தேசிய ஒலிம்பிக் சம்மேளனத்தின் தலைவர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ.
விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக இந்தியா மற்றும் நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குகள் குறித்த செய்திகளுடன் விமல் சொக்கநாதன்.
நேபாள நாட்டில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நிலச்சரிவினால் இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் மிகப்பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்று அஞ்சப்படுவதால் நதிக்கரையில் வாழ்ந்து வந்த சுமார் 2.5 லட்சம் மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 60,000 பேர் ஏற்கனவே தற்காலிக இருப்பிடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 10,000 பேர் அடுத்த சில மணி நேரங்களில் அப்புறப்படுத்தப்படுவார்கள். கடந்த சனிக்கிழமை நேபாளத்தில் ஏற்பட்ட மண் சரிவு சுமார் 150 பேரை உயிரோடு புதைத்திருக்கிறது.
தற்பொழுது வந்த செய்தியை கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை எம்முடைய இந்த இன்றைய நிகழ்ச்சியையும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற முகவரியில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.